வரம் கேட்டு வருகின்ற இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்ற இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா. படை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருப்பிடத்திலே நாம் கூடி மன்றாடுகிற இந்த மன்றாட்டுக்கள் கடவுளுக்கு உகந்தவையாக மாற நாம் ஆண்டவருக்கு உகந்த விதமாக செயல்பட வேண்டும். அதற்கு இயேசு சுவாமி சொல்வதை நாம் ஆழமாக கேட்க வேண்டும். ஏனெனில் அவர் தந்தையிடமிருந்து கேட்டதைத்தான் நமக்கு அறிவித்தார். அவர் எதை அறிவித்தாரோ அதை சரியாய் கேட்டு செயல்படுவதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. இதை நாம் உணர்ந்து கொள்ள தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமாய். அதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளையெல்லாம் மன்னித்து இறைவன் நமக்கு நிறைவான ஆசிரியர் அருளும்படியாக இந்த திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானுதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவமாக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கம்மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திடருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் அது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள் வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். இன்றி அமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 22-31 முடிய. அந்நாள்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமர செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவது என்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றி அமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது, வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சி உற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. என் தலைவரே, மக்கள் இனங்களுக்கு இடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களுக்கு இடையே உமக்கு நன்றி செலுத்துவேன்.
என் தலைவரே, மக்கள் இனங்களுக்கு இடையே உமக்கு நன்றி செலுத்துவே. என் தலைவரே, மக்கள் இனங்களுக்கிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விடித்தெழு, வீணையே யாழே விடித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்கள் இனங்களுக்கிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. என் தலைவரே, மக்கள் இனங்களுக்கிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. எல்லா இனத்தாருக்கிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவே. ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறளாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. என் தலைவரே, மக்கள் இனங்களுக்கிடையே
உமக்கு நன்றி செலுத்துவே. என் தலைவரே, மக்களினங்களுக்கிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. Alleluia, 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 Alleluia. உங்களை நான் நண்பர்கள் என்றே, ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12-17 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் இறை வார்த்தையோடு பயணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், அடிக்கடி நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகிற ஒரு காரியம் இறை வார்த்தையோடு பயணிக்கிற ஒரு பயணம். இந்த இறை வார்த்தை பயணம் என்பது நம்மை வாழ்விக்கிறது, நமக்கு விடுதலை கொடுக்கிறது, நம்மை நிறைவுக்கு அழைத்து செல்கிறது. ஆகவே தான் நம்ம வார்த்தையை வாசித்து தியானித்து அந்த வார்த்தையை நம்ம எடுத்து செல்ல வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் வந்து இடம்பெறக்கூடிய அந்த இரண்டு பகுதிகள் உங்களுக்கு நாங்கள் முன்னமே நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள், அதை நினைவூட்ட விரும்புகிறோம். நற்கருணை வழிபாடு, அதாவது அப்பம் உடைக்கிற, அப்பத்தை உடைத்த அந்த உடைக்கிற வழிபாடு, அதான் அப்பம் பிட்டு பழுகப்படுதல். இதைத்தான் இயேசு சாமி செய்து காட்டினார். இன்னொரு பக்கம், இயேசு சாமி இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் நிறைய காரியங்கள் செய்தார். அதில் முதன்மையான காரியம் எது? அதிசயம் செய்தார், காணா ஊரில் எல்லாத்தையும் மாற்றினார், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார், நோயாளியை சுகப்படுத்தினார், முடவரை நடக்க வைத்தார். இப்படி பல்வேறு விதமான செயல்பாடுகள் இயேசுவினுடைய அந்த வாழ்ந்த காலத்தில் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரியம் என்று நம்ம பார்க்கிற போது அது இறை வார்த்தையை அவர் பகிர்ந்தார். தந்தையினுடைய அந்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதைத்தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் இந்த நாளில் நம்ம வந்து ஒரு அருமையான அடையாளமாக வார்த்தையின் வடிவமாக நம்ம பார்க்குறோம். அதனால தான் யோவான் செய்தியில் வார்த்தை வடிவமானார் என்கிற அற்புதத்தை வைத்து தான் அவர் என்ன செய்கிறாரு, அந்த நற்செய்தியவே ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இன்றைக்கி நம்ம உலகத்தில் வாழ்கிற இந்த நாட்களில் எத்தனையோ வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறோம். வயிற்றுக்காக ஓடுறோம், நன்மை செய்ய ஓடுறோம், இரக்கம் காட்டுகிறோம். இப்படி எத்தனையோ காரியங்கள் நாம் வந்து நம்முடைய வாழ்விலிருந்து செயலாக வெளிப்படுகிறது. அதனுடைய ஆழம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறதுன்னா நமக்குள்ளிருந்து ஊற்றெடுக்கிற ஒரு ஆற்றலாய் வருகிறது. அப்போ இந்த வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படி தான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே அமைந்திருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு நம்ம வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு நம்ம அடிக்கடி சொல்வதற்கு காரணம் என்னென்னா, இந்த வார்த்தை வந்து நமக்குள்ளிருந்து உயிராற்றலோடு செயல்பட வேண்டும், உயிராற்றலோடு அது வெளிப்பட வேண்டும் என்பது தான். அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை தான் இன்றைய நாளில் நற்செய்தியில் கூட நம்ம ஆண்டவர் வந்து இன்றைக்கி நம்மளோடு பேசுவதை பார்க்கிறோம். நீங்கள் வந்து நான் உங்களிடம் அன்பு கொண்டு இருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவர் பாருங்கள் மிக அழகாக எதை நம்ம செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு இருக்க வேண்டும், நான் வந்து அன்பு கொள்வது போல் நீங்களும் என்ன செய்யணும், இதை செய்ய வேண்டும், இதுவே என் கட்டளை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வெளிப்படுத்தி அதில் ஒரு ஆழத்தை கொண்டுட்டு போகிறார். பாருங்கள், தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை, நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். அப்போ கட்டளை இடுவதுனா எது, அந்த இடத்துல பார்க்குற போது அவருடைய வார்த்தையை அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறார். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது, உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தியானிக்க அருமையான வார்த்தைகள். நான் உங்களை வந்து பணியாளர் என்று கூப்பிட மாட்டேன், நண்பர்கள்னு கூப்பிட்றேன். ஏன் அப்படி கூப்பிட்றேன், தந்தையிடமிருந்து நான் கேட்டது அனைத்தையும் அறிவிக்கிறேன், உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கி நாம் இயேசு சாமி தந்தையிடமிருந்து எதை உட்கொண்டாரோ எதை எடுத்துக்கொண்டாரோ அதையே தான் அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு அது தெரிவித்திருக்கிறாரு. அதைத்தான் அவர் இந்த நாளில் சொல்கிறாரு. அதைத்தான் நம்ம அல்லேலூயாவினுடைய நற்செய்திக்கு முன் சொல்லக்கூடிய வாழ்த்தொழியாக கூட இன்றைக்கு அது ஒரு ஹைலைட்டட் வெர்ஷனாக இன்றைக்கி அது பாடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்போ அவர் என்ன செய்திருக்கிறார்னா கேட்டிருக்கிறார். இன்றைக்கி இந்த கேட்டல் என்கிற ஒரு பண்பு நலன் நமக்குள்ளே வரணும். இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம், இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்குறோம். ஆனால் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க மறுக்கிற ஒரு மனநிலையை நம்ம பார்க்குறோம். இது எதனால் விளைகிறது, இது நமக்குள்ளிருந்து கடவுள் கொடுக்குற விஷயம் அல்ல. இன்றைக்கி நம்ம பைபிளை வாசிக்கும் போது பணியாளர்கள் வந்து கேட்பாங்க, நாம் வந்து நல்ல விதையைத்தானே விதைத்தோம், கலை எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்போம். அதை தீயவன் விதைத்திருக்கிறான் அப்படின்னு பைபிளில் சொல்லுவார் தலைவர். அப்போ இந்த சம்பாஷணையை நம்ம ஏன் பைபிளில் இடம்பெற்றிருக்கிறதுன்னா நமக்குள்ளிருந்து எழக்கூடிய எல்லாமே சரியானதுன்னு நம்ம சொல்லி நியாயப்படுத்தி விடக்கூடாது. கடவுளிடமிருந்து கேட்டவை அனைத்தும் நம்மிடமிருந்து வெளிப்படணும். அப்போ என்னிடமிருந்து வெளிப்படுவது நான் கேட்டதிலிருந்து வெளிப்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ யாரிடமிருந்து கேட்டது, பிசாசும் பேசிகிட்டே இருக்கிறான் இன்றைக்கி நம்மளோட, கடவுளும் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கிறாரு. நான் யாருக்கு செவி சாய்க்கிறேன், கடவுளுடைய காரியத்திற்கு நான் செவி சாய்க்கிறேனா அல்லது தீமையினுடைய காரியத்திற்கு நான் செவி சாய்க்கிறேனா? அப்போ நான் எதை கேட்கிறேனோ அதை செயல்படுத்துகிறேன். இன்றைக்கி ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க செயல்படுகிற விதம் அதில் தான் அவங்க எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஒரு சிலருக்கு பொய் வந்து வாயில் அப்படியே சரளமாக வந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கே தெரியாது அவங்க பொய் சொல்கிறாங்க. இங்கே ஒன்று சொல்லுவாங்க, அங்கே ஒன்று சொல்லுவாங்க, அங்கே ஒன்று சொல்லுவாங்க. தன்னுடைய சுய விருப்பத்துக்காக எதை வேணுமானாலும் சொல்லுவாங்க. நம்ம தான் இந்த இடத்துல பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக தன்னை வந்து நம்ம அந்த இடத்துல சூழலில் தகவமைத்து கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்களும் உங்களுடைய பணித்தளத்தில் பார்க்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம நாட்டில் பார்க்கலாம், அரசியல்வாதிகளை பார்க்கலாம், ஏன் ஆன்மீக தலைவர்களை பார்க்கலாம், இப்படி எல்லாரையுமே பார்க்கலாம். எல்லாத்துக்கிட்டே இருந்தும் ஒரு காரியம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க வெளிப்படுத்துகிற அந்த அடையாளம் சரியில்லை, உண்மை இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற நிலையும் உண்மையானது அல்ல. அப்போ அது எதுன்னு நம்ம சொல்கிறோம், அது தீமை, அது பிசாசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கி நாம் யோசித்து பார்க்கணும், நான் என்னிடமிருந்து வெளிப்படுத்துகிற அந்த காரியம் அது இந்த வேத வசனத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறதை மீண்டுமாய் நம்ம சிந்தையில் இருத்தி சிந்திக்க வேண்டும். என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்போ நாம் அறிவிக்கிற காரியம் அல்லது எடுத்து சொல்லுகிற செயல்படுத்துகிற காரியம் என் இயேசுவிடமிருந்து நான் கேட்டது அப்படின்னா, தந்தையிடமிருந்து இவர் கேட்டதை, நாம் இயேசுவின் வாயிலிருந்து திருத்தூதர்கள் கேட்டதை, திருத்தூதர்கள் வாயிலிருந்து நான் அந்த தலைமுறையினர் கேட்டதை இன்றைக்கி அப்படியே வந்து தான் இன்றைக்கி நம்மளுடைய காதுகளிலும் கடவுளுடைய அந்த திட்டம் ஏதோ ஒரு மனிதர் வழியாக ஒழித்து கொண்டிருக்கிற. அப்போ கடவுளுடைய மனிதர் யார், கடவுளுடைய அடையாளம் எது என்பதை எல்லாம் அறிந்து செயல்பட இன்றைக்கி நம்ம ஆற்றல் பெறும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த திருத்தூதர் பணியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகத்தை நம்ம பார்க்குற போது பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சலனங்கள் அந்த ஆதி திருச்சபையில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இன்றைக்கி பாருங்கள், மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தெரிந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம்பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். இதில் பார்க்குறோம், நம்ம இதெல்லாம் அந்த திருத்துதர் பணி வாசிக்கிற போது நம்ம ஏதோ அப்படியே ஏதோ ஒரு நடந்தது அப்படியே என்னமோ கதை எழுதி வச்சுருக்கிறாங்க, நடந்ததெல்லாம் அப்படி எழுதியிருக்காங்க அப்படியே வாசிக்கக்கூடாது. பாருங்கள், அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நம்ம தியானிக்கணும். ஏன்னா அந்த திரு அவை தான், அதாவது ஆதி திருச்சபை நம்ம சொல்லக்கூடிய அந்த இயேசுவுக்கு பிறகு வந்த அந்த முதல் திரு அவை, அந்த நபர்கள் தான் என்ன செய்கிறாங்க, கடவுளுடைய அந்த உண்மையான நிலையை அவங்க வாழ்வாக்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எதையெல்லாம் போராட்டமாக பார்த்தாங்க, எதையெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்குனாங்க, எதையெல்லாம் தவறுன்னு சொன்னாங்க, இதையெல்லாம் நம்ம வந்து இப்போது சிந்திக்கிறதுக்கு ஒரு அருமையான தளம் தான் இந்த திருத்துதர் பணி. அதில் பார்க்குறோம், திருச்சபையார் அனைவரும் தம்முள் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கூடி வராங்க கூடி வந்து சிலரை தெரிந்தெடுத்து. அப்போது தெரிந்தெடுத்தல் என்பது திருச்சபையினுடைய ஒரு அற்புதமான அடையாளமாக மாறியிருக்கிற. எல்லாரையும் சும்மா யார் விரும்புகிறாங்க, அந்த வார்த்தை போடலை பார்த்தீங்களா, விரும்பியவர்களை இல்லை, இவங்க தெரிந்தெடுக்கிறாங்க. கடவுள் இயேசு சாமி எப்படி சீடர்களை தெரிந்தெடுத்தாரோ அதே போல் இவங்க தெரிந்தெடுத்து அவர்களை பவுலோடு பர்னபாவோடு அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவதுன்னு தீர்மானிக்கிறாங்க. அந்தியோக்கியா அந்த ஏன் அந்த ஊருக்கு அவங்க அனுப்புகிறாங்க. அப்போது அனுப்பப்படுதல் என்பது அவர்களுடைய வாழ்வினுடைய ஒரு அடையாளமாக மாறிப்போனது. இப்படியே பார்க்குற போது முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபான்னு எழுதியிருக்கிறாங்க. முதன்மை இடம்னா என்ன, அவர் பணம் கொடுத்து முதன்மை இடம் பெற்றாரா? இன்னைக்கு அவர்கள் வாழ்க்கை முறை யார் சிறப்பாக இருந்தது, பர்சபா, அடுத்தது சொல்கிறாங்க யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்த, பர்சபா என்று அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். அப்போ இவங்க தேர்ந்தெடுக்கிற இந்த நபர்கள் பணம் கொடுத்து முன் வந்தவர்கள் அல்ல. இன்றைக்கி எல்லா தளத்துலேயுமே நம்ம பார்க்கலாம், எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அவங்க தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துகிற. இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிறதுனா கூட திறமையின்படி செயல்படுவது கிடையாது, இது எல்லா தளங்களிலும் அப்படி தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கேயாவது ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறாங்களான்னு நம்ம தேட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு கூட நம்ம ரெக்கமெண்டேஷன் என்கிற ஒரு போர்வைக்குள்ளே போய் நிற்கிறோம். அப்போ வந்து ஒரு திறமைக்கு ஏற்ப அல்லது அவர்களுடைய அந்த நற்குணங்களுக்கு ஏற்ப தெரிவு செய்யப்படுறாங்களா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நம்மளுடைய ஆன்மீக தளத்தில் கூட, ஏன் நாங்கள் எங்களுடைய மறை மாவட்டங்களில் கூட பார்க்குறோம், நீங்கள் உங்களுடைய பணித்தளத்தில் பார்க்கலாம், அதெல்லாம் உலகம், அதெல்லாம் உலக அரசியல். அது இந்த ஆன்மீகத்துலேயும் ஒரு அரசியல் ஓடிக்கொண்டே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கிறாங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க வந்து எப்படி கொடுக்குறாங்க, அது வந்து அவரவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிற, தங்களுடைய பணபலத்தாலும் புயபலத்தாலும் ஆள்பலத்தாலும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, சில காரியத்தை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ இவர் இங்கு தான் போகிறதுக்கு தகுதி உள்ளவர். அப்போ பேசுகிறதுக்கு ஆள் இல்லாதவங்க எல்லாமே அடிமாட்டுக்கு இணையான, அதாவது இந்த சாகடிக்க போகிற மாட்டுக்காக யார் பேசுவாங்க, யாருமே பேச மாட்டாங்க, அதுதான் அடிமாடுன்னு சொல்லுவாங்க. அதே போல அவர்கள் கடவுளுடைய திட்டத்தை தங்களுடைய தலையில் ஏற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இனமாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இது எல்லா தளத்திலும் இருக்கிறதை தான் இந்த இடத்துல நான் உணர்த்த விரும்புகிறேன். ஆன்மீக தளம் என்றோடனே இங்கே மட்டும் 100% நடக்குதா அப்படின்னா இல்லை, இங்கேயும் அதே பிரச்சனை, அதே விதமான ஒரு இது, ஒழுங்கற்ற நிலை நம்ம பார்க்குறோம். இந்த ஆதி திருச்சபையில் இருந்து அந்த மனநிலை எப்படி இருந்தது பாருங்க. அவங்க முதன்மை, அந்த வார்த்தையை பாருங்க, முதன்மை இடம்பெற்றிருந்த பர்சபா என்று அழைக்கப்பட்ட யூதா, சீலா, இவங்கெல்லாம் எப்படி முதன்மை இடம் பெற்றாங்க? அதான் நம்ம சொல்கிறோம். இவங்க வந்து பணத்தை கொடுத்து, காசை கொடுத்து முன் தங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினாங்களா? அவங்க எப்படி செயல்பட்டாங்க? செயல்பாடு தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முதன்மையான அடையாளமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம வந்து ஒருத்தர் செயல்படுகிற விதமாக அவருடைய அந்த மதிப்பும் மரியாதையும் மாற வேண்டும். ஒரு இடத்துல நான் போகிறேன், நான் போய் டூ வீலரில் நான் போய் ஒரு பைக்கில் போய் இறங்குறேன். பக்கத்தில் ஒரு ஃபாதர் காரில் வந்து இறங்குறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம்தான். அவங்களுக்கு அங்கே நிற்கிற கூட்டத்துக்கு என்னையும் தெரியும், அந்த குருவானவரையும் தெரியும். அவர் காரில் வந்து இறங்குறாரு. உடனே எல்லாரும் முதல்ல அங்கே தான் போகிறாங்க. காரில் வரவரை பார்க்க ஓடுறாங்க. டூ வீலரில் வரவருக்கு அடுத்தது தான். ஏன்னா அப்போ மக்கள் பார்க்கக்கூடிய மனநிலை எதுவாக இருக்கிறது? அந்த காரில் வரக்கூடிய குருவானவர் உயர்ந்தவர். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இப்போ எல்லாம் காரு எல்லாத்துக்கும் எல்லோரும் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அன்றைக்கி நடந்த ஒரு உணர்வை நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போ பாருங்கள், மனிதர்களுடைய, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இவர் வந்து பெரியவர், இவர் பெரிய லெவலில் வர்றாரு. அப்போது நம்மளுடைய பார்வையே அப்படியாக மாறிப்போன பொழுது நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? அப்போ பார்க்குற பொழுது எனக்கு கூட ஒரு சிந்தனை வந்தது. அப்போ நாமும் எப்படியாவது ஒரு காரை வாங்கி கொண்டு பந்தா காட்டுனா நம்மளையும் இந்த உலகம் மதிக்கும் இல்லையா? அப்போ இதுதான் கடவுளுடைய திட்டமாக பாருங்கள். ஆதி திருச்சபையில் இது பார்க்கப்படலை. அதைத்தான் நான் முன் மொழிய விரும்புகிறேன். ஆகவே அவர்கள் முதன்மை சீடர்கள் என்று அவங்க அழைக்கிற அந்த, முதன்மை பெற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த வார்த்தையினுடைய அடையாளம் எங்கே இருக்குன்னாக்க, வார்த்தையை உள்வாங்குறவங்க யார்? பவுலடியார் வந்து ஆளை செலக்ட் பண்ணுறாருனாக்கா யார் என்னை போல் வார்த்தையை உள்வாங்கி செயல்படுவார்? பவுலடியாரை பாருங்கள். பவுலடியார் நல்ல ஒரு அதிகாரத்தோடு ஓடினார். கையில் கத்தி கூப்பிட்டாருன்னா தலை அசைச்சார்னா 50 வந்து நிற்பான். உட்காருனா உட்காருவான், எந்திரினா எந்திரிப்பான். இந்த மனுஷன் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு, இயேசுவினுடைய சப்தத்தை கேட்ட பிறகு, இயேசுவினுடைய வார்த்தை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிட்டார். அவருக்கென்று இருந்த அந்த அதிகாரம், அவருக்கென்று இருந்த ஒரு ஆற்றல், அவருக்கென்று இருந்த ஒரு உலகம், எல்லாமே சிதைக்கப்பட்டது. அதை எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு அடிமையின் தன்மை உண்டு பாருங்களேன். ஒரு அடிமைக்குரிய அடையாளமாய் பவுலடியார் மாறுறதை பார்க்குறோம். கூடார தொழில் செய்து அவர் என்ன செய்கிறாரு? இயேசுவினுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு ஓடுவதை நம்ம பார்க்குறோம். அப்போது இவர் எப்படிப்பட்ட நபரை தனக்கு உகந்த நபராக பார்க்கிறார் அப்படின்னா, இந்த வார்த்தையை யார் உள்வாங்கி அதன்படி செயல்படுகிறாங்க அப்படின்னு பார்க்குறார். விருத்த சேதனம் கூட பவுலடியார் வேண்டான்னு போராடுவார். ஏன்னா இது ஒரு 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 இனத்துடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது, அது எல்லாருக்கும் பொருந்தாது. அதனால் இது நம்மளுடைய அடையாளம் அல்ல. அதனால தான் பவுலடியார் அநேக இடத்துல சொல்வார், விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, நீங்கள் புது படைப்பாய் மாறுவதே இன்றியமையாதது. அப்போ அந்த புது படைப்பாய் மாறுறதுனா என்ன? இந்த வார்த்தையை கேட்டு நம்ம மாறுறது. அதை தொடர்ந்து பார்க்குற போது பாருங்கள், உங்கள் கடிதம் எடுத்து எழுதி அவங்க கையில் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அக்கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்கங்கிற சரத்தையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள், பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஹைலைட்டட் வெர்ஷனை மட்டும் வச்சுருக்கலாம், திருத்தூதர்களுள் ஒருவனாகி அப்படின்னு சொல்லலை. திருத்தூதர், மூப்பர், அடுத்தது ஒரு வார்த்தையை வைக்கிறார், சகோதரருமாகிய. இதெல்லாம் ஒரு ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் இருந்தாலும் நாங்கள் அடிப்படையில் சகோதரராக இருக்கிறோம். நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகிறோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறை செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தெரிந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவது என்று தீர்மானித்தோம். இப்போது இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குற போது, எங்களுள் சிலர் அங்கு வந்து, அப்படின்னா இவங்க சொல்லாமலே, இவங்கக்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்காமல், இவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் பேர் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுறை செய்தனர். இந்த மனதை குழப்புறதும் கலக்கமுறை செய்கிறதும் இன்றைக்கி தான் நம்ம நடக்குதுன்னு நிறைய பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நடக்கல, அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கே ஆரம்பித்து அது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. மனதை குழப்புறது, வீடுகளுக்குள்ளே போய் எதையாவது ஒன்றை சொல்லி வைப்பது, இன்றைக்கி நாங்களும் பார்க்குறோம். இங்கே அருங்குடை அப்படின்ற பெயரால் ஊழியர்கள் செயல்படுவாங்க. அநேகரை நான் இந்த இடத்துல கடிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கெல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவர்கள் கடவுளுடைய காரியத்தை செய்யாமல் அவர்களுடைய விருப்பத்தை செயல்படுத்துகிறவர்களாக மாறி போகிறாங்க. இன்றைக்கி சில பேர் மக்கள் வருவாங்க, அவங்க பிரச்சனையில் வருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பிரச்சனையில் வருவாங்க. அவங்க பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் எங்கள் வேலை. அதுக்கு தான் நம்ம ஆவியினுடைய உதவியோட ஜெபத்தோடு இருந்து நம்ம அவங்களுடைய பிரச்சனையை கண்டுபிடிச்சி சரியான ஒரு மருந்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அதான் நம்ம சொல்லுவோம், எந்த டாக்டர் நல்ல டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஹூ டயக்னோசிஸ் திஸ் ப்ராப்ளம் பர்ஃபெக்ட்லி, யார் வந்து அந்த நோயாளியினுடைய அந்த நோயை வந்து சரியாய் கண்டுபிடிக்கிறாங்களோ. என் சகோதரன் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார். அப்போது அந்த மருத்துவர் ஒரு பார்த்து கொண்டிருந்தவர், த அலாட்டட் டாக்டர் ஃபார் தட் பேஷண்ட், அவர் வந்து அந்த அவங்க ஒரு பெண்ணு தான், அவங்க அந்த லேடி அந்த டாக்டர் லேடி டாக்டர் வந்து ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு வாரம், இரண்டு வாரம், பாருங்கள் ஒரு 15 நாளுக்கு மேலே அந்த பேஷண்ட் வந்து சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ட்ரௌனிங். அவர் அந்த நபர் ஏன்னா வயசு பையன், நல்ல ஒரு ஒரு நோயோடு போயிருக்கிறாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற மாத்திரை எதுவுமே அந்த மகனுக்கு சுகமளிக்கலை. அந்த மகனை வந்து கொன்று கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகன் சாவதை அந்த கூட ஒர்க் பண்ணக்கூடிய அந்த உதவி செய்யக்கூடிய நர்சஸ் பார்க்குறாங்க. அப்போது அங்கே என்ன பிரச்சனை, அந்த டாக்டரால் அந்த வியாதியை கண்டுபிடிக்க முடியல. அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிள்ளை செத்துரும் போல இருக்குது, இந்த பையனை இப்படி நிலைமை மோசமாயிட்டே போகுது, டாக்டர் வந்து எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண, யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே பம்பார்ட் பண்ணுறாங்க, ஷட் அப் யுவர் மவுத்துங்கிறாங்க, நீ ஓரமாக போய் உட்கார் எனக்கு தெரியுங்கிறாங்க. பாருங்கள் வாழ்க்கையோட லைஃபோட விளையாடுறாங்க. அப்போ என்ன செய்கிறோம், உடனே அந்த பேஷண்ட்டை தூக்கி கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், ஓடி போய் வேறொரு மருத்துவமனையில் என் சகோதரனை நாங்கள் அட்மிட் செய்தோம். அட்மிட் பண்ண உடனே ஒரு நாளிலேயே அங்கே இருந்த ஒரு டாக்டர், இவருக்கு ஜாண்டிஸ் ப்ராப்ளம், இவருடைய ஜாண்டிஸ் இவருடைய ரத்தத்தில் கலந்துருச்சு, அதுதான் இப்போ பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் சரியான அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அவங்க என்ன செய்கிறாங்க, மருத்துவம் கொடுத்தாங்க. பிழைக்க அது சாகப்போகிற நிலைமையில் இருந்த மகனை என்ன செய்ய முடிஞ்சது, நம்மளால் மீட்டெடுக்க முடிந்தது. அப்போது ஒரு நல்ல மருத்துவர் அந்த நோயாளியினுடைய உடலுக்குள்ளே இருக்கிற நோயை சரியாக கண்டுபிடிக்கணும். சரியாக கண்டுபிடிக்கிற டாக்டர் தான் அந்த வியாதிக்கு சரியான மருந்து கொடுப்பார். இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் கொடுத்து என்ன செய்வாங்க, அவங்க ட்ரையல் பார்ப்பாங்க, இதுவா அதுவா, இதுவாக இருக்கலாமோ அதுவாக இருக்கலாமோ. அப்போ அன்புக்குரியவர்களே, அதே போல தான் இன்றைக்கி நம்ம ஒரு நபர் வருகிறாங்க நம்மக்கிட்ட, ஒரு கஷ்டத்தில் வராங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அவங்களுடைய நோயை கண்டுபிடிக்கணும், உள்ள நோயை கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய பிரச்சனையினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கணும். நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து சிரித்து பேச முடியாது, எல்லாத்துக்கிட்டையும் கடவுள் உன்னை காப்பாற்றுவார், கடவுள் உன்னை உயர்த்துவார் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு நாங்கள் தலை மீது அடிக்கிறதை போல தான் பேச வேண்டியிருக்கிறது. ஏன்னா அவர்கள் மீது தவறு இருக்கும், தவறு இருக்கும். அந்த தவறை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் என்ன செய்வாங்க, தான் பேசுவது தான் சரின்னு பேசுவாங்க. சில பேர் வந்து பேய் பிடித்ததை போல் அவங்க என்ன செய்வாங்க, நடிப்பாங்க. ஆனால் அங்கே பேயும் இருக்காது, பிசாசு இருக்காது, அது உளவியல் பிரச்சனை. அப்போ என்ன செய்யணும், அவங்கள கவுன்சிலிங் அனுப்பணும். அதை விட்டுட்டு ஒரு ஊழியக்காரர் சரியாக கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன செய்வாங்க, இன்றைக்கி பல்வேறு விதமான முறையை அவங்கவுங்க கண்டுபிடிச்சி அவங்கவுங்க செயல்படுத்துகிறாங்க, நாங்களே பார்த்துருக்குறோம். அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், மனுஷங்க நீங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள், கடவுளை உண்மையாய் தேடுங்க, கடவுளை சரியாய் தேடுங்க, அப்போ தான் நீங்கள் சரியான நபரிடத்துல போய் நிற்பீங்க. இல்லைன்னா தவறான நபரிடத்துல போய் தவறான சொல்லை கேட்டு தவறான செயலை செய்து முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறிடும். சில பேர் அடிக்கிறத நான் பார்த்துருக்குறேன், நம்மளுடைய இதில் தீமையை விரட்டுவதற்காக அடிக்கிறது, தலையை பிடிச்சிக்கிட்டு அவங்க முடியை பிடிச்சி ஆட்டுறது, அவங்கள தலையில் அடிக்கிறது, கன்னத்தில் அரைகிறது, எட்டி உதைக்கிறது, சில நேரத்தில் மெழுகுதிரிகளை கொளுத்தி அவங்க தலையிலேருந்து ஊற்றுறது, இப்படியெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து சரியா தப்பா என்ற விவாதத்துக்கு நம்ம உட்படுத்தலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் பைபிளில் இது சொல்லியிருக்குதா, கடவுள் இப்படி அடிக்க சொல்லியிருக்கிறாரா, கடவுள் வந்து இப்படி மெழுகுதிரியை மேலே ஊற்று அப்போ தான் பேய் ஓடுன்னு சொன்னாரா? பாருங்கள், இன்றைக்கி உளவியல் பிரச்சனை எது, உண்மையான தீமையின் அந்த தீ ஆவியின் பிரச்சனை எதுங்கிறத கண்டுபிடிக்க தெரியாத நிலையில் எதையாவது செய்கிறது. வீட்டுக்குள்ளே அவங்க ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலையில் இருப்பாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே ஜெபிக்க போயிட்டு என்ன செய்வாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு இருக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் பாருங்கள், உங்களை குழப்புகிற மனநிலை. இன்றைக்கி நிறைய பேருடைய கையில் நாங்கள் கயிறு பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது வந்து பெரிய குற்றமானு கேட்டால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது உங்களுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அடையாளம் வச்சுருக்கிறீங்க, ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய அடையாளத்தை நம்பிக்கை, ஏதோ ஒரு தெய்வம், ஏதோ ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளம் வச்சுருக்கிறீங்கன்னா அது உங்களுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. நீ வார்த்தையாக சொல்கிற, அதை செயலாக வச்சுருக்கிற. வார்த்தையில் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, கையில் கயிறு கட்டி இருக்கிறோன்னா அது ஒரு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. அப்போ பாருங்கள், இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம உற்று பார்க்குறோம். இதை செய்கிறது யாருன்னா, இந்த வார்த்தையை சொல்லுகிறது சிலர் உங்கள் அவருடைய பேச்சால் உங்கள் மனதை குழப்பி உங்களை கலக்க முறை செய்தனர். இன்றைக்கி நிறைய பேர் வீடுகளுக்குள்ளே வந்து நீ ரட்சிக்கப்பட மாட்டே, நீ மீட்கப்பட மாட்டே அப்படின்னு சொல்கிறது, உங்களுக்கு மீட்பே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ பெரிய அபத்தம். கடவுள் சொல்கிறாரு, இயேசுசாமியே சொல்கிறாரு, உலக அழிவு எப்போன்னு எனக்கே தெரியாது, தந்தையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், உலகம் எப்போ அழிய போதுன்னே இயேசுவால் இயேசுவுக்கு சொல்ல முடியல, ஏன்னா தந்தைக்கு தான் தெரியும்னு அவர் தந்தைக்கு அந்த பெருமையை கொடுத்துட்டார். உலக அழிவை பற்றியே இயேசுவால் சொல்ல முடியலும் போது உங்களுக்கும் எனக்கும் எப்படி அடுத்தவங்களுடைய மீட்பை பற்றி பேச முடியும்? மீட்பு கொடுக்கறது கடவுள் அல்லவா? அப்போ இந்த வழியாக போங்க, மீட்படைய முடியும். நீங்கள் போகிற வழி வந்து மீட்பு, மீட்புக்கு தொலைவாக இருக்கிறது, மீட்புக்குரிய வழியாக தெரியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ மீட்படைய மாட்டேன்னு சொல்கிற ஒரு அதிகாரம் யார் யாருக்கு கொடுத்தா? கடவுள் எப்படி நம்ம கொடுத்துட்டாரா? நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறாரா? அப்போ நாம், நான் எப்போ ஒரு மனுஷனை பார்த்து நீ மீட்படைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஐ பிகம் காட், நான் தான் கடவுள்னு நினச்சிக்கிறேன். இதுதானே பாவம், இதுதானே ஜென்மத்தின் ஜென்ம பாவத்தினுடைய அடையாளம். நீ கடவுளை மாறி கடவுளாகவே மாறிடுவேன் நீ, பாருங்கள் அதுதானே. அப்போ நான் மாறி தானே நான் பேசுகிறேன், அதனால தான் கடவுள் சொல்கிறார் நீ தீர்ப்பிடாத. நான் தீர்ப்பிடுறதுக்கு வரலை, இயேசுசாமி சொல்கிறார் நான் தீர்ப்பிட வரலை, உன் வார்த்தையே உன்னை தீர்ப்பிடும்னு சொல்லியிருக்கிறார். நீ எதை பேசுகிறியோ அதுதான் உன்னை தீர்ப்பிட போகிறது. அப்போது நான் ஒருவரை பேசுகிற போது பாருங்கள், கடவுளை, கடவுளுடைய நிலையை நான் எப்படி எடுக்க முடியும்? ஒரு ஒரு கதை ஒன்று வந்தது புத்தகத்தில் படிக்கும்போது, படித்தது என்னென்னா, ஒரு குருவாக ஒரு குரு ஒரு சீடன், அந்த சீடன் சொல்கிறான், இல்லை நான் அவனை விட மாட்டேன், அவன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டான், நான் அவனை விடவே மாட்டேன், அழிச்சிடுவேன் என்று சொல்லி இவன் தன்னுடைய ஆங்காரத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும். அந்த குரு சொல்கிறார், இல்லை அப்படிலாம் செய்யாதப்பா, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். இல்லை இல்லை, அவனை என்னை ஏமாற்றிட்டான், அவனை என்னை அழிச்சிட்டான், நான் அவனை கொண்டு போடுவேன், அவனை நான் வாழ விட மாட்டேன். அப்போ இவர் சொல்கிறாரு, அப்படின்னா கடவுளை போ சொல்லிடலாம், இனிமேல் கடவுளை நம்ம கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது, ஏதா நீ தான் எல்லாமே முடிவெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டிய, அப்போ கடவுளுக்கு இங்கே என்ன வேலை? அதனால் இனிமேல் கடவுளுடைய ஆலயம்லாம் இந்த இடத்துல தேவையில்லை, எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போடுன்னு சொன்ன உடனே தான் அவருக்கு அந்த சீடனுக்கு புரிஞ்சுதான். அப்போ கடவுள் நிலையை நீ எடுக்காதே, அதுதான் அந்த குரு அந்த சீடனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். கடவுளுக்கு, கடவுளுடைய நிலையை கடவுளுக்கு கொடு, அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அப்போ இன்றைக்கி பாருங்கள், குழப்பக்கூடிய ஒரு மனநிலை என்பது எங்கே அமையுதுன்னா, கடவுள் சொல்லாத ஒன்றை சொல்லுகிற போது, கடவுள் சொல்வதை போல சொல்லுகிற போது அங்கே ஒரு குழப்பம் வருவதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், கூடி வந்து சிலரை தெரிந்தெடுத்து உங்ககிட்ட அனுப்புகிறோம். இவங்க எது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படணுமோ அதை தெரியப்படுத்துவாங்க. பாருங்கள், இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவர்கள் இப்போ காசு கொடுத்து திரு தூதர் பணியில் வரக்கூடிய 8வது அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு காரியம் உண்டு. இந்த மந்திரவாதி சீமோனை பற்றி ஒன்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம். அந்த சீமோன் என்ன செய்வான், காசு கொடுத்து நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறேன் பேதுரு கிட்ட சொல்லும்போது, நீ உன் பணத்தோடு நாசமாயிப்போன்னு சொல்வார். அப்போ இவர்கள் பணம் கொடுத்து எந்த ஒரு நன்மைத்தனத்தையும் பெற முன் வந்தவர்கள் அல்ல, அவர்களும் அப்படி வரல. இவர்களை தெரிந்தெடுத்தவர்களும் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு உன்னை தெரிந்தெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லலை. இரண்டு பேருமே ஒரே மனநிலையோடு நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்ம திருச்சபையிலையும் சரி, நம்முடைய சமூகத்திலையும் சரி, எந்த நிலையிலையும் நாம் பார்க்க வேண்டியது, இன்றைக்கி நம்ம செயல்பட வேண்டிய பிள்ளைகள், இப்போ பவுல், பர்னபா, இந்த இவங்களுடைய நிலையில் இருக்கிறவங்க, இப்படி தெரிந்தெடுக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க, சரியானதை சரியான விதத்தில் தெரிந்தெடுக்கணும். சரியான நபரை சரியான இடத்துல வைத்தாக்க சரியானவைகள் நடக்கும். இவங்களும் செயல்படுகிற விதம், அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களும் சரியான விதத்திலே தேர்ந்தெடுக்கப்படும். ஒரு ஆயரை வந்து ஒரு ஜாதி நிமித்தமாக கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல ஒரு டைசிஸில் மறைமாவட்டத்தில் உட்கார வைக்கிறாங்கன்னா, அந்த மறைமாவட்டம் எப்படி உருப்படும்? ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ஜாதியை ஒரு இது வேண்டாம், அடையாளமே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிற போது, இந்த ஜாதியிலிருந்து தான் ஒரு ஆயிரங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆவியினுடைய மனநிலையை நம்ம பார்க்குறோம். அது எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம யாரையும் குறிப்பிட்டு நம்ம பேசலை, அது நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இது கடவுளுக்கு எதிரான செயலாக இருப்பதனால தான் இன்னைக்கு திருச்சபை பல போராட்டங்களை சந்திப்பதை நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் எதுக்காக இதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சரியானவைகளை செய்யுங்க. ஏன்னா அங்கிருந்து தான் திருச்சபை ஊற்றெடுக்கிறது. திருச்சபைக்கு பணி செய்யக்கூடியவர்கள் அங்கிருந்து தானே வராங்க, நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் வராங்க. அப்போ குடும்பத்தில் இருக்கிறவர்களை நம்ம சரியாய் பாங்காய் நம்ம பயிற்சி கொடுத்து நம்மை உருவாக்குகிற போது அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய வல்லமை கடவுளுடைய மகிமைக்கான வல்லமையாக இருக்கும். அதனால தான் உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை குருவாகி உங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு நன்மையான காரியத்துக்காக செயல்படுறாங்க, இந்த விவிலியத்தினுடைய வார்த்தையின்படி செயல்படுறாங்க அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மீது நிற்கும். இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் போய் ஏதோ ஒரு தீமையினுடைய அடையாளமாய் நின்று அந்த இடத்துல ஒரு சாதனையை வைக்கிறாங்க, தங்களுடைய கை பலத்தை காட்டுறாங்க, தங்களுடைய பணபலத்தை காட்டி அந்த இடத்துல ஒரு பெரிய பதவி வகிக்கிறாங்கன்னா அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா நம்ம போட்ட விதைத்தான் இப்படி வளர்ந்து நிற்கிதுன்னா நம்ம முழந்தாட் படிக்கிட்டு மண்டிக்கிட்டு மன்றாட வேண்டும் ஆண்டவர்கிட்ட. அது உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் தயவுசெய்து சொல்லணும், பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருக்கக்கூடாது, இது இப்படி இப்படி போகிறது தவறு என்று சொல்ல வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். இதையெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வாசகத்தை அவங்க வந்து அந்த ஒரு கடிதத்தை எழுதியதை வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அப்போ என் அன்புக்குரியவர்கள், இந்த அருமையான நாளில் கடவுளை நம்பிய பிள்ளைகள் ஒரு ஒரு நிலைக்கு நம்ம வரோம். கடவுளை நம்பி என்ன நடக்க போகுது, கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது, ஒன்றுமே நடக்க முடியாது என்று சொல்லி திருப்பாடல் 39:7 அந்த வேதனையுற்ற மனநிலையில் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், என் தலைவரே நான் இப்போது எதை எதிர்பார்க்கட்டும், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்களேன். அந்த வேதனையான மனநிலையில் கூட நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்கிற அந்த மனநிலை. திருப்பாடல் 119:123 சொல்லுகிறது, நீர் தரும் விடுதலையை உமது நீதியான வாக்குறுதிகளையும் எதிர்பார்த்து என் கண்கள் பூத்து போயின. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருகிற போது தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கைபலத்தை காட்டுவதற்கு நம்ம இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார், திருத்தூதர்களை பாரு, அவங்களும் இந்த போராட்டத்தில் இருந்து தான் ஒவ்வொன்று ஒன்றையும் அவங்க ஜெயிச்சு வெற்றி கொண்டு வெளியில் வந்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சைடு ட்ராக் எடுத்து நீ உன்னுடைய தலைமைத்துவத்தை கடவுளை ஓரமாக வச்சுட்டு நீ வந்து தீர்மானிக்கக்கூடாது. கடவுள் அதுக்கு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்கள் நீ என்னை தெரிந்தெடுக்கலை, நான் தான் உன்னை தெரிந்தெடுத்தேன். இதைத்தான் நச்செய்தி சொல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ கடவுள் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்பதை தெரிந்து செயல்படுவது. இன்றைக்கி குருவான பிற்பாடு உடனே எங்களுக்கு கேரிசம், நான் என்ன ஆகணும் அப்படிங்கிறத யோசிக்கிற ஒரு மனநிலை வரும், என்ன செய்யணும், நான் என்ன பணி செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க அங்கே என்ன வேலைகள் இருக்கிறது, எனக்கு பிடித்தது எது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிற மனநிலை இருக்கிறது. கடவுள் எதற்காக என்னை அழைத்தார் அப்படின்னு யோசிக்கிற மனநிலை ரொம்ப குறைவாக இருக்கிறது. அப்போ யார் ஒருவர் கடவுள் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், எதை நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிறாரோ அவரே சரியான சிந்தனையாளர், அவரே சரியான வழியில் பயணிக்கிறவர். அது எங்களுடைய தளமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும், கடவுளுக்கு நான் என்ன செய்யணும். ஆண்டவர் கண்டிப்பாக நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சொல்லித்தருவார். நேர்மையான நாளில் சிந்தித்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள், இந்த வார்த்தைகளை உள்வாங்கி நான் எதை தந்தையிடமிருந்து கேட்டேனோ அதையே தான் உங்களுக்கு சொன்னேன், அதையே தான் நான் செய்தேன். அதே போல் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து எதை கேட்டீங்களோ அதை பேசுங்க, அதை செயல்படுத்துங்க, கண்டிப்பாக கடவுள் உங்களோடு பயணித்து உங்களை ஆசீர்வாதத்தின் கருவிகளாக உயர்த்துவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.